வரும் ஒரு அலசல். அன்பே உலகை இயக்கும் சக்தி.
அன்பு என்பது வல்லமை, ஆக்கம் அளித்திடும் ஆற்றலே, அர்த்தமாகிடும் வாழ்விலே. அன்பு என்றும் வாழ.
அன்பு நேயர்களே, காவிரி தண்ணீர் தமிழகத்திற்கு திறந்துவிடப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்லும் போதெல்லாம் கர்நாடகாவில் வன்முறை போராட்டம் இடம்பெறுவது வழக்கமாகிவிட்டது. இப்பிரச்சினை குறித்து புட் சட்னி வீடியோவில் ராஜ்மோகன் அவர்கள் ஆதங்கத்தோடு கூறுவதை கேட்போமா?
கர்நாடகா தமிழ்நாட்டுக்கு காவிரியை கனத்த இதயத்தோடு திறந்து விடுறதா சொல்லியிருக்காங்க. ஒரு நைல் நதியை மூன்று நாடுகள் பங்கிட்டுக் கொள்கின்றன, எந்த பிரச்சனையும் வரல. இஸ்ரேல் பாலஸ்தீனம் இரண்டு எதிரி நாடுகள் ஒரே நதியை பங்கிட்டுக்கிறாங்க, எந்த பிரச்சனையும் வரல. இந்தியா பங்களாதேஷோட ஒரு நதியை பங்கிட்டுக்குதுங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. பாகிஸ்தானோடு இந்தியா ஒரு நதியை பங்கிட்டுக் கொள்வதில் எந்த சிக்கலும் வரல. ஆனா கர்நாடகா தமிழ்நாடு ஒரே நாட்டின் இரண்டு குழந்தைகள், இரண்டு மாநிலங்கள் ஒரு காவிரியை பகிர்ந்து கொள்வதில் பங்கீடு செய்வதில் 114 வருஷமா பிரச்சனை. கனத்த இதயம் வந்துருச்சு. ஏன் வருது? 27 வருஷமா சுப்ரீம் கோர்ட் சொன்னது, 17 வருஷமா காவிரி நடுவர் மன்றம் சொன்னது, 528 சிட்டிங்ஸ்ல விஞ்ஞானிகள் சொன்னது, விவசாயிகள் சொன்னது, வேளாண் அதிகாரிகள் சொன்னது, வாஜ்பாய் உள்ளிட்ட பிரதமர்கள் சொன்னது, பிரதமர் தலைமையிலான நடுவர் குழுக்கள் சொன்னது, இவ்வளவு பேர் சொன்னதுக்கு அப்புறமேட்டும் கனத்த இதயத்தோட திறந்து விடுறீங்க, பந்த்ன்றீங்க, பஸ் கொளுத்துறீங்க, கடையை கொளுத்துறீங்க. இப்போ காவிரி எப்படி வருது? மழை வருது. மழை எங்கிருந்து வருது? மலையில மேகங்கள் சேர்ந்து வருது. எந்த மலை? மேற்கு தொடர்ச்சி மலை. தமிழ்நாட்டினுடைய வெப்ப பூமியில மேலடுக்கு கீழடுக்கு, மேல் சுழற்சி கீழ் சுழற்சின்னு வேகமா காத்து போய் அந்த மலையில மோதி உங்க நாட்டு பக்கம் திரும்பி மழை பிஞ்சி காவிரி வருது. நான் என்ன சொல்றேன், நீங்க ஆத்துக்கு அணை கட்டுறீங்க, நான் காத்துக்கு அணை கட்டிடுறேன், இந்தியா தாங்குமா? ஏங்க, காவிரிங்கிறது ஒரு இலக்கியத்துல, தமிழ்நாட்டினுடைய இலக்கியத்துல எவ்வளவு முக்கியமான ஒரு நதி. மகவாய் வளர்த்த தாயாகி நடந்தாய் வாழி காவிரி. எங்கேயாவது நடந்தாய் வாழி கங்கைன்னு இருக்கா? நடந்தாய் வாழி வைகைன்னா இல்ல. காவிரி என்பது நடந்து கொண்டே இருக்கணும். ஊற்று பூமி கர்நாடகாவா இருந்தாலும் இந்த ஆற்றின் பூமி தமிழ்நாடு. 800 கிலோமீட்டருக்கு நீண்டு இருக்கக்கூடிய காவிரியில 311 கிலோமீட்டர் மட்டும் தான் கர்நாடகாக்குள்ள, மீதி எல்லாம் தமிழ்நாட்டுல கிளை பரப்பி, வேர்பரப்பி, மண்பரப்பி, வயல்பரப்பி.
ஒரே நாட்டில் அருகருகே வாழும் உடன்பிறப்புகளும் நலமாக வாழ வேண்டும் என்ற நல்லெண்ணத்தின் குறைபாடுதான் காவிரி பிரச்சனை. மனித நேயம் மறித்து போனதன் வெளிப்பாடு. எல்லாரும் ஒருதாய் மக்கள் என்று மார்தட்டி கொள்ளும் பாரத நாட்டில் இப்படி ஒரு கேவலம். இப்படிப்பட்ட சூழலில் சமுதாயத்தில் அமைதி நிலவுமா? அன்பு தழைக்குமா?
செப்டம்பர் 21 வருகிற புதன் ஐக்கிய நாடுகள் நிறுவனத்தின் உலக அமைதி தினம். உலகம் முழுவதும் அமைதி மற்றும் வன்முறையற்ற ஒரு நாளை கடைபிடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் 1981 ஐநா பொது அவை உலக அமைதி தினத்தை கடைபிடிக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை நிறைவேற்றியது. பின்னர் 2001 புதிய ஒரு தீர்மானத்தின் வழியாக செப்டம்பர் 21 உலக அமைதி தினமாக கடைபிடிக்க ஐநா பொது அவை அறிவித்தது. 2004 உலக கிறிஸ்துவ சபைகள் மன்றமும் இதே நாளில் இந்த உலக அமைதி நாளை ஐநாவுடன் இணைந்து சிறப்பிக்கின்றது. உலகில் அமைதியை நிலைநாட்டுவதற்கு உலகினர் ஒவ்வொருவருக்கும் பங்கு உள்ளது என்று ஐநா வலியுறுத்தி வருகின்றது. ஆனால் இக்காலத்தில் மத்திய கிழக்கில், குறிப்பாக சிரியா, ஈராக்கில் நடப்பது என்ன? ஐஎஸ் பயங்கரவாதிகள் சிரியாவில் பிணை கைதிகளின் கழுத்தை அறுத்து தொங்கவிடும் கொடூர காணொளியை கடந்த வாரத்தில் பக்ரீத் பெருநாள் அன்று வெளியிட்டுள்ளனர். 12 ஓடும் இக்காட்சிகளில் பிணை கைதிகளின் கழுத்தை ஈவு இரக்கமின்றி அறுத்து இறைச்சி கடையில் ஆடு மாடுகளை தொங்க விடுவது போல் அவர்கள் தொங்க விடுகின்றனர்.
இரும்பு பெண் நியாயமான ஒருவர் என அழைக்கப்படும் இரோம் ஷர்மிலா அவர்கள் ஒரு குடியுரிமை ஆர்வலர், அரசியல் ஆர்வலர் மற்றும் கவிஞர். வடகிழக்கு இந்திய மாநிலமான மணிப்பூரின் மலோம் நகரில் 2000 நவம்பர் 2 ஆயுதப்படைகளால் 10 இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டனர். எனவே மணிப்பூரில் அமலில் இருக்கும் ஆயுதப்படைகளுக்கு அளவு கடந்த அதிகாரங்களை வழங்குகின்ற ஒரு கொடூரமான சட்டத்தை எதிர்த்து அதே நவம்பர் 5 இரோம் ஷர்மிலா அவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினார். தனது 28 வயதில் இப்போராட்டத்தை தொடங்கிய இவர் 500 மேற்பட்ட வாரங்களாக உணவு, தண்ணீர் என எதையும் ஏற்க மறுத்தார். ஏறத்தாழ 16 உண்ணாவிரத போராட்டத்திற்கு பின்னர் கடந்த ஆகஸ்ட் 9 அதை முடித்து கொண்டார். இப்போராட்டத்தை ஆரம்பித்த 3 தினங்களில் ஷர்மிளாவை கைது செய்த காவல்துறை தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டி அவரை நீதிமன்ற காவலில் வைத்தனர். மாநில தலைநகர் இம்பாலில் உள்ள ஜவஹர்லால் நேரு மருத்துவமனையில் அவரை அனுமதித்த காவல்துறையினர் அன்று முதல் மூக்கு துவாரங்களின் வழியாக குழாய்களை செலுத்தி மருத்துவர்களின் உதவியுடன் வலுக்கட்டாயமாக உணவையும் மருந்துகளையும் செலுத்திக் கொண்டிருந்தனர். இந்த போராட்டம் பற்றி பத்திரிகை ஒன்றுக்கு பேட்டியளித்த இரோம் ஷர்மிளா அவர்கள், அன்புதான் என்னிடம் உள்ள ஒரே செய்தி. அன்பின் வழி அரசியலை அணுகி ஒரு பெரும் வல்லரசை வெளியேற்றிய மகாத்மா தந்தையின் வழித்தோன்றர்கள் நாம். அந்த வழியை நாம் என்றும் மறந்துவிடக் கூடாது என்று இந்தியர்களுக்கு சொல்ல விரும்புவதாக கூறியிருக்கின்றார்.
அன்பு என்ற பெயர் கொண்டோமே,
அன்பர்களே, அன்பின் வழியேதான் உலகில் அமைதி கிடைக்கும். அன்புதான் இந்த உலகை இயக்கும் சக்தி, இந்த உலகை வெல்லும் சக்தி. பலவிதமான மனித உறவுகளிடம் நாம் எதிர்பார்ப்பதும் பெற விரும்புவதும் அன்புதான். துன்பமும் கலக்கமும் நிறைந்ததாக நாம் எண்ணுகின்ற வாழ்வில் அன்புதான் ஒரே ஆறுதல். சிலரிடம் பிரச்சனைகளை பகிர்ந்து கொண்டால் மனம் பாதுகாப்பாக உணர்வதற்கு காரணமும் அன்புதான். அன்பாக இருப்பதிலும் அன்பு செலுத்துவதிலும் ஈடுபாடு காட்டுவதன் வழியாக நமக்கு எப்போதும் மகிழ்வான உணர்வு ஏற்படுகின்றது. அன்பை பற்றி பல கேள்விகள் உள்ளன. மனம் நிறைந்த அன்பு மட்டுமே பலனை தரும். உள்ளன்போடு செய்யும் எந்த ஒரு செயலும் மன மகிழ்வை தரும். அன்பு சிலருக்கு காட்டத் தெரிவதில்லை, சிலருக்கு அது காட்டப்படுவது தெரிவதில்லை. அது காட்டப்படுவது பலருக்கு புரிவதே இல்லை என்கிறார்கள்.
காலையிலிருந்து மாலை வரை நாம் பல மனிதர்களை சந்திக்கின்றோம், பேசுகின்றோம், சிரிக்கின்றோம். இவர்களில் எத்தனை பேரிடம் உள்ளன்போடு சிரித்து பேசுகின்றோம்? வேறு வழியில்லை, சிரிக்க வேண்டும் என்ற கட்டாயத்தில் சிரிக்கின்றோமா, அல்லது உண்மையான அன்போடு பேசிச் சிரிக்கின்றோமா? வலைத்தளத்தில் ஒருவர் இப்படி சொல்லியிருக்கின்றார், பொய்யாக சிரித்து போலியாக புகழ வேண்டிய கட்டாயம் பலருக்கும் வாழ்வின் பல நிலைகளிலும் ஏற்பட்டு இருக்கலாம். உதடுகள் சிரிப்பதை விடுங்கள்.
தமிழகத்தின் ராசிபுரம் செவிலியர் விஜயலட்சுமி அவர்கள் பல ஆண்டுகள் தான் பணியாற்றிய மக்கள் மத்தியிலேயே மதிக்கப்படும் பாட்டியாக வலம் வருகின்றார். 68 வயது நிரம்பிய விஜயலட்சுமி சொல்கின்றார்,
பக்கத்து கிராமங்களிலும் சிக்கலான பிரசவங்களுக்கு எப்போது அழைத்தாலும் சென்று உதவினேன். நான் பிரசவம் பார்த்த குழந்தைகளும் பெண்களும் என்னை பார்த்த இடத்திலெல்லாம் பாட்டி என அன்போடு அழைத்து விசாரிக்கின்றனர். இதைவிட பெரிய விருது என்ன வேண்டும்? அன்பு மட்டும்தான் அவர்களுக்கு என்னால் அளிக்க முடிந்த முதல் மருந்து. அந்த அன்பு இன்றளவும் அவர்களிடம் என்னை ஒரு உறவாகவே இணைத்து வைத்துள்ளது.
3 வயதில் தாயை இழந்து உறவுக்காரர்கள் வீட்டிலேயே வளர்ந்த விஜயலட்சுமி அவர்கள் சிறு வயதிலேயே அன்பிற்காக ஏங்கியவர். திருமணமாகி அடுத்தடுத்து 3 குழந்தைகள் சாப்பாட்டுக்கே திண்டாடும் நிலை. எப்படியோ 2 ஆண்டு செவிலியர் பயிற்சியை முடித்துவிட்டு வேலைக்குச் சென்ற வேளையில் விஜயலட்சுமியின் கணவரும் இறந்துவிட குடும்பத்தின் மொத்த பாரமும் அவரது தோள்களில் விழுந்தது. இத்தனை வலிகளோடு குழந்தைகளையும் வளர்த்து கொண்டு வேலையும் பார்க்க தொடங்கிய விஜயலட்சுமி அவர்கள் கர்ப்பிணி கிராமத்து பெண்கள் உடல் நலத்தை பாதுகாத்து கொள்ள உதவியிருக்கின்றார். மேலும் குடும்பங்களில் பலவிதங்களில் நெருக்கடிகளை சந்தித்த இப்பெண்களுக்கு ஆறுதலாக இருந்திருக்கிறார். தொடர்ந்தும் அவ்வாறு இருந்து வருகின்றார்.
அன்பு நேயர்களே, கௌதம புத்தரும் மற்ற துறவியரும் மாற்ற இயலாத பேரரசர் அசோகரின் போரிடும் வெறியை அந்த வயதான படைவீரரின் அன்பு செயல்தான் மாற்றியது என்பதை நாம் இது இரக்கத்தின் காலம் பகுதியில் கேட்டோம். மனதில் தன்னலமில்லா அன்பிருந்தால் எதற்கும் கவலைப்பட தேவையில்லை. எந்த கல்மனதையும் அது மாற்றிவிடும். அன்பிருந்தால் உலகில் யாரும் அனாதை இல்லை. நல்லதையே எண்ணி வாழ்ந்தால் வேதனை வீழ்ந்துவிடும், வெற்றி தேடி வரும், எல்லா இடமும் அமைதி நிலவும் சோலையாக மாறும். ஆம், அன்புதான் உலகத்தை இயக்கும் சக்தி.
அன்பே உலகை இயக்கும் சக்தி. இந்த வாரம் ஓர் அலசல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.